Om namo bhagavate vasudevaya.
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 Vishnu Sahasranam, name 403, Shaktimatam Shreshtaha, Shreshtam.
Vishnu Sahasranamam, adhila 403 avadhu peyar, Shaktimatam Shreshtam.
Which means the best of those who possess power.
Idhanudaiya porul enna appadina, Shaktiyai kondirukka kudiyavargalla migachirandhavarnu.
I was going to say this is a very important name. Actually, all the names are very important names.
Ella peyargalume miga mukkiyamaana peyargal irundhala naan indha peyarai miga mukkiyamaanadhu solla irundhen.
But this name is particularly important to understand who is supreme, how he is supreme.
Indha peyaranadhu yaar mulumudar kadavul avar eppadi mulumudar kadavulaga irukkirar apdigiradha purinjikkaradhukku mukkiyamaanadhagum.
Because many people say God is the supreme power.
Ena nareya makkal enna solvanga appadina kadavul apdigiravar miga unnada shakti maanga.
And there is a whole group within Vedic culture or Hindu culture who are technically called shaktas, who worship the energy as supreme.
இந்து கலாச்சாரம் அல்லது வேத கலாச்சாரத்தில் ஒரு பெரிய குழுவினர் இருக்காங்க. அந்த குழுவினர் என்னன்னா அவங்க சக்தர்கள் அல்லது சக்தியை முழுமைதர் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள்.
A recent manifestation of which is in Tamil Nadu the Om Shakti cult.
அதனுடைய சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த சக்தர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஓம் சக்தியினுடைய ஒரு பிரிவாக வளர்ந்து இருக்கிறது.
I don't think they have any pretensions to any high philosophy or any philosophical understanding.
அவங்க தத்துவ ரீதியாக எதையும் புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிறது கூட கிடையாது. அவங்க கிட்ட அது மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல.
But basically the idea is that Shakti is supreme.
அடிப்படையில் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா சக்தி தான் முழு முதற் கடவுள்னு.
There is a scripture of sorts called the Devi Bhagavat.
ஒரு சாஸ்திரம் மூலம் ஒன்று இருக்கு தேவி பாகவதம் அப்படிங்கிற பெயர்ல.
In which it stated how Devi, Shakti, Amma in your language, is supreme.
அதுல தேவி அல்லது சக்தி அல்லது உங்களுடைய மொழியில சொல்லணும் அப்படின்னா அம்மா அவங்களே முழுமுதற் கடவுள்னு சொல்லி இருக்கு.
And everything emanates from her.
அவளிடமிருந்து எல்லாம் தோன்றுவதாக கூறப்பட்டிருக்கிறது.
And Vishnu bows down before her.
விஷ்ணு அவங்களுக்கு முன்னாடி விழுந்து வணங்குறதா சொல்லப்பட்டிருக்கு.
And so on.
அது மாதிரி நிறைய இருக்கு.
It's more or less the Srimad Bhagavatam rewritten. It has all the same stories.
இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதமே மறுபடி எழுதப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா கதைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு.
It's not a bona fide shastra, but it's taken seriously by people who want to be in maya.
இது அங்கீகாரம் பெற்ற ஒரு சாஸ்திரம் கிடையாது. ஆனால் இதை அங்கீகாரமுடையதாக சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் அப்படின்னா மாயில இருக்க விரும்புறவங்க.
People who want to be under the control of Shakti, who is Maya, the external energy, they laud her as supreme.
Shakti அல்லது பகவானுடைய வெளிப்புற சக்தியான மாயையின் கீழே மாயையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க விரும்பக்கூடியவர்கள் அவளை முழுமுதற் கடவுளாக ஏற்கின்றனர்.
And another common concept which goes with the idea as God is this supreme power is that was just a power.
பகவான் அப்படிங்கிறவர் மிக உன்னத சக்தி அப்படிங்கிற ஒரு கருத்தோட இன்னொரு கருத்து என்ன ஒன்றி போறது என்னன்னா கடவுள் அப்படிங்கிறது அந்த ஒரு நபர் அப்படிங்கிறது இல்லாம வெறும் சக்தி மட்டும் அப்படிங்குவாங்க.
When we speak of power or energy, it's impersonal.
வெறுமனே சக்தி அப்படிங்கறத பத்தி நம்ம பேசும்போது அது அருவமானதாக ஆகிறது.
For instance,
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
heat, light,
வெளிச்சம் வெப்பம்
ஸ்ட்ரெங்ஸ்
பலம்
ஸ்ட்ரெங்ஸ் தட்ஸ் ஆல்சோ இம்பர்சனல்
பலம் அப்படிங்கிறது கூட அருவமானதாக ஆகிறது
பட் தேர் இஸ் தி ஸ்ட்ராங் பர்சன்
ஆனா அங்க பலம் பலவான் அப்படின்னு போது அது ஒரு நபரை குறிக்கக்கூடியதாகுது
பலம் பலவதாம் சாஹம் கிருஷ்ணர் says in Bhagavad Gita I am the strength of the strong
பலம் பலவதாம் சாஹம் பலவான்களின் பலம் நானேன்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றார்
similarly tejas tejas vinamaham he says I am the vigor of the vigorous
tejas tejas vinamaham நான் யார் ஒருத்தர் தேஜஸ் உடையவர்களோ அவர்களுடைய தேஜஸ் நான்கிறார்
so the idea by saying god is the supreme power gives an idea that god or the supreme is not a person it's simply some impersonal energy
சில ஒரு சிலர்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு உச்சமான ஒரு நபர் கிடையாது அது ஒரு அருவமான ஒரு சக்தியை தான் கடவுள்னு குறிக்கிறோம் வாங்க
So this name is very important because it establishes that the supreme is not the supreme power but this exactly but the supreme powerful
inga inda peyaranadu mukkiyathuvam vaindadagirathu yen appadina inda edathila kadavul abingiravar uyarndamana uyarnda shakti abdin mattum kurippidapadamal uyarnda shakti udayavar abdin sollapadigirathu
the complete understanding is given in vedanta sutra
இதை பற்றிய பூரண அறிவானது வேதாந்த சூத்திரங்கள்ல ஒன்றில் கூறப்பட்டிருக்கிறது
சக்தி சக்திமத்தோர் அபேதம் that the energy and the possessor of the energy are non different
அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா சக்தி சக்திமத்தேர் அபேத அதாவது சக்தியும் சக்தியை உடையவருக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்லப்படுது
So if someone says Shakti is supreme, we can agree, but you just have to understand a little more to make that understanding perfect
shakti dan unnadamanadu appdin yara sonnanga na nam adai yetrukollalam ana adha pakkuvamanadaga yetrukolradhukku avanga innum konjam inda vishayathila adhigamana arivai peravendi irukke
it's only a little bit more to understand but it makes a big very big difference
அதிகமாக புரிந்து கொள்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆனா அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது பெரிய ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு
That energy is supreme in combination with the energetic.
அந்த சக்தியானது உன்னதமானதாக மிக உயர்ந்ததாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோடு அந்த சக்திக்கு உரிய நபர் துணையா இருக்கிறதுனால
So this indicates Lakshmi Narayana Radha Krishna Sita Ram
இது எதை குறிப்பிடுது அப்படினா லட்சுமி நாராயணர் ராதா கிருஷ்ணர் சீதாராமர்
we have to acknowledge the personality of the supreme
உன்னதமான முழுமுதற் தன்மையில இருக்கக்கூடிய நபரை நாம் அங்கீகரிக்க வேண்டியது அவசியமாகும்
that Krishna is not simply a manifestation of the supreme he is the supreme and everything else is a manifestation of him
Krishna verumna mulumudar kadavul abingiradhu kedaiyadhu avar mulumudar kadavul dhaan ana ennalla irukko adu ellame avaridamirundhu thondriyadagindran
this understanding is the whole basis of the vaishnav dharma
இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது தான் வைஷ்ணவ தர்மத்தினுடைய முழு அடிப்படையாகும்
Sometimes people wonder well, why are we always against these impersonalists
சில நேரங்கள்ல மக்கள் ஆச்சரியப்படுறதுண்டு ஏன் நம்ம எப்ப பார்த்தாலும் அருவாதத்திற்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கிறோம்
They will also agree to worship Krishna
அவங்களும் கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு ஒப்புக்கொள்வார்கள்
They will also say Hare Krishna
அவங்களும் ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க
Maybe
சில நேரத்துல
not with the enthusiasm of the devotees who have taken shelter of krishna
krishnar kitta pugalidam petra baktargal endalo urchagathoda hare krishna solluvaangalo andha urchagathoda avanga solla maatargal
but their understanding is unclear and they want to keep it that way
ana avangalude purindunarvanadu தெளிவற்று இருக்கிறது, அவங்க அதே மாதிரியே வச்சுக்கணும் தான் விரும்புறாங்க.
But the Vaishnava's understanding is very clear.
ஆனால் வைஷ்ணவர்களுடைய புரிந்துணர்வானது மிகவும் தெளிவானதாக இருக்கிறது.
Krishna is the supreme personality of Godhead.
கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான்.
He is the possessor and the controller of all energies.
அவர் எல்லா சக்திகளையும் வைத்திருக்கக்கூடியவர், எல்லா சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்.
So there are many powerful people, no doubt.
எத்தனையோ சக்தி வாய்ந்த நபர்கள் இருக்கிறார்கள், எந்த சந்தேகமும் கிடையாது அதுல.
Here in Tamil Nadu, maybe not in this part so much, but the worship of Murugan is very popular.
இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பகுதியில் அதிகமாக இல்லாட்டி கூட பொதுவாக தமிழ்நாட்டில் முருகனை வழிபடுறது அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு.
That's more if you go south, is it? Yeah. நீங்க தெற்கு
நோக்கி போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம்.
There's Palani is a big temple. Palani is a big temple of Murugan, and in Tiruchendur, two big temples.
பழனி திருச்செந்தூர் இந்த இரண்டும் மிக முக்கியமான பெரிய கோயில்களாக இருக்கின்றன.
So in the area in between there are many votaries of Murugan.
அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
Who is very powerful.
அவர் மிக சக்தி வாய்ந்தவர் தான்.
Who was born to fight.
அவர் பிறந்ததே சண்டை போடுறதுக்காகத்தான்.
Sometimes we say in English someone is born, if they're good at something we say they're born to play music or they're born to dance, but Murugan was actually born to fight. He was actually born for that very purpose.
சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், யாராவது ஏதாவது சில விஷயங்கள்ல திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அப்படின்னா இவங்க இசைக்காகவே பிறந்திருக்காங்க, இவங்க நடனத்திற்காகவே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த மாதிரி சும்மா பேச்சு வழக்கில் இல்ல, உண்மையிலேயே முருகன் பிறந்ததே சண்டை போடுறதுக்காகவே பிறந்தார்.
Now undoubtedly he was born to lead the demigods army against the demons.
அவர் தேவர்களுடைய படையை முன்னின்று நடத்துறதுக்காக, அசுரர்களுக்கு எதிராக தேவர்களுடைய படை முன்னின்று நடத்துறதுக்காக தோன்றினார்.
And the demigods are very powerful, no doubt.
தேவர்கள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
But in this instance they required someone even more powerful.
ஆனா இந்த தருணத்துல அவங்களுக்கு தங்களை காட்டிலும் அதிகமான சக்தி உடைய ஒருத்தர் தேவைப்பட்டாங்க.
So he was born of Shiva and Shakti.
அவர் சிவனுக்கும் சக்திக்கும் நடுவுல பிறந்தார்.
May I ask, well, why didn't Shiva himself take part in and fight for the demigods?
நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சிவபெருமான் அவரே இந்த போர்ல பங்கு கொண்டு தேவர்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கலாமேன்னு.
Well, even though he is Mahadev, the great god, if he's going to fight, he is just as good a chance or more chance he'll fight with the demons because they worship him.
நீங்க அவர் மகாதேவ், தேவர்கள்ல மிக உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னா கூட அவர் சண்டை போடணும் அப்படின்னு வர பட்சத்துல அவரு சில நேரங்கள்ல அசுரர்கள் பக்கம் கூட இருந்து சண்டை போடலாம், ஏன்னா அவர்களும் அவரை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
Just like when Krishna was fighting against Banasura, then all the demigods and demons, they all came and Shiva was on the side of the demons.
நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் பானாசுரனோட சண்டையிடும் போது எல்லா தேவர்களும் இந்த பக்கம் வந்தாங்க, ஆனா சிவபெருமான் பானாசுரனுடைய பக்கம் இருந்தார்.
So we're talking about very very powerful people here.
இங்க நம்ம ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நபர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்.
But whatever power anyone has in this world is only a small, even the great demigods, it's only a small reflection of the power of Krishna.
ஒருத்தர் கிட்ட இந்த உலகத்துல எவ்வளவுதான் சக்தி உடையவர்களாக இருந்தாலும் சரி, தேவர்கள் உட்பட எல்லாருமே அவங்களுடைய சக்தி மொத்தமும் கிருஷ்ணருடைய சக்தியில ஒரு சிறு துளிதான்.
யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவ தத் தத் ஏவாவகச்சோம த்வம் மம தேஜோங்ச சம்பவம். Krishna says that whatever powerful, opulent, whatever manifestation of greatness you see in this world is only a It's a manifestation of a tiny speck of my power.
கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, நீ என்னெல்லாம் இந்த உலகத்துல சக்திகளை வைபவங்களை பார்க்கின்றாயோ அது எல்லாமே என்னுடைய சக்தியினுடைய மிக மிக நுண்ணிய பகுதியேங்கிறார்.
So there are many powerful people.
இப்படி எத்தனையோ சக்தி வாய்ந்த நபர்கள் இருக்கிறார்கள்.
Here in Chennai, Stalin is powerful. He's the mayor of Chennai. Still,
no,
he's out. He's still powerful, I guess. Stalin. Anywhere outside of Tamil Nadu, if you say Stalin, they think of the much more powerful dictator of Russia, who's now, who knows, maybe one of the mosquitoes that bit you last night.
இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பிரபலமாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் பெரும்பாலும் ஒரு ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரிகளில் ஒருத்தரான ஸ்டாலினை நினைப்பாங்க. அவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு தெரியாது, ஒருவேளை நேற்று ராத்திரி உங்களை கடிச்ச கொசுவாக இருந்திருக்கலாம்.
ஸோ த தமிழ் ஸ்டாலின் இஸ் ஹீ ஸ்டில் பவர்ஃபுல் நோ டவுட் இன் ஃபைட்டிங் வித் ஹிட்லர். The past Stalin and Hitler fought with each other, and now the present Stalin and Hitler are also fighting with each other.
Mundana iranda Stalin,
is it not? Yeah, too much. This is local politics.
Munnadi iranda Stalin Hitler oda sanda potindirundanga, ipo irukra Stalin kuda Hitler oda sanda potindirukalam yaradhu orthoroda arasiyalla.
And more powerful than them at the present time is Shakti, I guess, Amma.
அவங்களை காட்டிலும் அதிக சக்தி உடையவர்களா இருக்கிறவங்க சக்தி எடுத்துக்கலாம் அம்மா.
He referring to a certain film star turned politician.
இங்க நாங்க எதை சொல்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகை அரசியல்வாதியா மாறின நடிகையை குறிப்பிடுறோம்.
But the High Court of Bangalore is more powerful than her.
ஆனா பெங்களூருடைய உயர் நீதிமன்றமானது அவங்களை காட்டிலும் சக்தி உடையதாக இருக்கு.
It seems it's not absolutely confirmed yet.
அது இன்னும் முழுமையா உறுதி செய்யப்படல, இருந்தாலும் அது மாதிரி தெரியுது.
And then one Gujarati chaiwala is now more powerful than anyone else in India, it seems.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து வந்த ஒரு டீ கடைக்காரர், அவர் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிக சக்தி உடையவரா இருக்கிற மாதிரி தெரியுது இந்தியால.
He was recently voted as the 15th most powerful person in the world.
சமீபத்தில் அவருக்கு உலகத்துல சக்தி வாய்ந்த நபர்களுடைய பட்டியல 15th இடத்தை கொடுத்திருக்காங்க.
And one number one was Gospodin Vladimir Putin, the head of the Russian Federation.
முதல் நிலையில இருக்கக்கூடியவர் ரஷ்யாவினுடைய அதிபரான புடின்.
So they're powerful people, huh?
இவங்க எல்லாரும் சக்தி வாய்ந்த நபர்கள் தானே.
Much more powerful than any of us.
நம்ம எல்லாரை காட்டிலும் எவ்வளவோ அதிகமான சக்தியுடைய நபர்களாக இருக்கிறார்கள்.
But the power of any of them is insignificant in comparison to the demigods in heaven.
ஆனா இவங்க எல்லாருடைய சக்தியானது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுடைய சக்தியோடு ஒப்பிடும் போது அற்பமானதாகும்.
And young Brahma, Varunendra, Rudra, Maruta, Stunvanti, Divyai, Stavai, all the demigods in heaven, they offer prayers to Krishna, the Supreme Personality of Godhead.
ஆனா அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு தங்களுடைய நமஸ்காரங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
Why do they do that?
அவங்க ஏன் அந்த மாதிரி செய்யணும்?
They know he's more powerful.
அவங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு.
We only pray to someone if we know they're more powerful.
நம்மை காட்டிலும் அதிகமான சக்தி உடையவர்னு யாரை நினைக்கிறோமோ அவங்க கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்யறோம்.
So all the demigods, they recognize that although they are powerful, the most powerful is Krishna.
எல்லா தேவர்களும் ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கிறாங்க, என்ன அப்படின்னா அவங்க எல்லாரும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்திலையும் கிருஷ்ணர் அவங்க எல்லாரை காட்டிலும் மிக அதிகமான சக்தி வாய்ந்தவர்.
So this should be preached widely.
அதனால இந்த விஷயத்தை நம்ம பரவலாக பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவசியமாகும்.
Krishna is supreme.
கிருஷ்ணரே பரமம், பரமம், பரமமானவர்.
In the Upanishads, which one is that? Keno Upanishad? No. There's this story of the different demigods, they try the yaksha king. and they all the demigods wanted to show their supreme.
பல்வேறு தேவர்கள் தங்களுடைய முழுமுதற் தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க எக்ஷர் வந்திருந்தப்ப.
So he held the blade of grass. He said, Agni, can you burn it? No, he couldn't. With all his power, he couldn't burn it.
அக்னி கிட்ட வந்து உங்களால இதை எரிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அக்னி தன்னுடைய முழு சக்தி உபயோகிச்சு எரிக்க பார்த்தார், எரிக்க முடியல.
And Vayu, can you blow it?
Vayu,
no, he couldn't. He was incapable of doing so.
வாயு கிட்ட வந்து இதை உங்களால ஊத முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. வாயு முழு சக்தி உபயோகிச்சும் அவரால் ஊத முடியல.
So in this way, all the different demigods tried to show their power.
இவ்விதமாக பல்வேறு தேவர்கள் தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க.
And eventually they understood that none of them were as powerful as they thought they were.
ஆனா காலப்போக்கில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எந்த அளவு சக்தி உடையவர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு சக்தி உடையவர்கள் அவங்க யாருமே கிடையாதுங்கிறத.
So then it was understood that this person in the form of a yaksha is Vishnu.
அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த யக்ஷனுடைய ரூபத்தில் வந்த நபர் விஷ்ணுவேங்கிறத.
So he is the most powerful.
அவர்தான் மிக சக்தி வாய்ந்தவர்.
Shreshta means the best. He's the best among the powerful.
ஸ்ரேஷ்ட அப்படின்னா மிக சிறந்தவர்னு அர்த்தம், அதாவது சக்தி வாய்ந்தவர்கள் மிக சிறந்தவர் அவர்.
So the best among the powerful generally we understood to mean that he has got more power than anyone else.
எல்லா சக்தி வாய்ந்தவர்கள் மிக சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மற்ற எல்லாரை காட்டிலும் அதிக சக்தி அவர் வாய்ந்தவர் நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம்.
But that can also be applied to how he uses his power.
அதே நேரத்தில் அந்த வார்த்தையானது அவர் எப்படி தன்னுடைய சக்தியை உபயோகப்படுத்துகிறார் அப்படிங்கிற ரீதியிலும் உத்தமமானவராக இருக்கிறார்னு புரிந்து கொள்ளலாம்.
Someone may be very powerful, but they misuse that power.
சில பேர் ரொம்ப சக்தியுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க தங்களுடைய சக்தியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவராக இருக்கலாம்.
In fact, there's the saying, power corrupts and absolute power corrupts absolutely.
ஒரு பழமொழி என்ன இருக்கு அப்படின்னா, சக்தி ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா அவங்க அது அவங்கள நாசப்படுத்திடும், அதே நேரத்தில் முழு சக்தி ஒருத்தவங்கிட்ட இருந்ததுன்னா அது அவங்கள முற்றிலுமா அழித்து விடும் சொல்லுவாங்க.
Many people complain about how the politicians misuse their power.
நிறைய மக்கள் ஒரு குற்றம் சாட்டுறாங்க எப்படி அரசியல்வாதிகள் தங்களுடைய சக்தியை துஷ்பிரயோகம் பண்றாங்கிறத பத்தி.
But they, the people who are complaining, they would do the same thing if they had the same opportunity.
ஆனா யாரு யாரு குற்றம் சொல்றாங்களோ அவங்களுக்கு அதே வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவங்களும் அதே தப்பை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க.
People generally when they get power they misuse it.
பொதுவா மக்கள் கிட்ட சக்தி இருந்தது அப்படின்னா அவங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க.
To exploit others.
மற்றவர்களை வஞ்சிக்கிறதுக்காக.
But Krishna has no motive to exploit anybody.
ஆனா கிருஷ்ணர் கிட்ட வேற யாரையும் வஞ்சிக்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது.
All his power is used for the benefit of others.
அவருடைய எல்லா சக்திகளும் மற்றவர்களுடைய நன்மைக்காக உபயோகிக்கப்படுது.
So we should understand that whatever happens to us, that's going on within the power of Krishna.
அதனால நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே கிருஷ்ணருடைய சக்திக்குள்ளார நடக்குதுன்னு.
Krishna knows what is best for us.
கிருஷ்ணருக்கு தெரியும் நமக்கு சிறந்தது என்ன அப்படிங்கறது.
He places us in various situations for our own benefit.
அவர் நம்மளுடைய நன்மைக்காகவே நம்மளை பல்வேறு சூழ்நிலைகளின் கீழ வைக்கின்றார்.
So we see that Krishna comes to demonstrate that he is the most powerful.
நாம் பார்க்கிறோம் கிருஷ்ணர் தான் தான் மிக சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்காக தோன்றுகிறார் அப்படிங்கிறது.
When great demons like Ravana come, then even the great demigods cannot subdue them.
ராவணனை போன்ற மிகப்பெரிய அசுரர்கள் வரும்போது மிகப்பெரிய தேவர்களால கூட அவர்களை கட்டுப்படுத்த முடியல.
And great demons like Ravana think that they are the most powerful.
ராவணனை போன்ற பெரிய அசுரர்கள் நினைக்கிறாங்க நாங்க தான் இருக்கிறதுல மிக அதிகமான சக்தி வாய்ந்தவர்னு.
Ravana, he didn't get the idea, but he might have to make the Ravana Sahasranama.
ராவணனுக்கு அந்த எண்ணம் வரல, ஆனா அவன் நினைச்சிருந்தா ராவண சஹஸ்ரநாமம்னு ஒண்ணு உற்பத்தி செஞ்சிருக்கலாம்.
And the name Shaktimatam Shreshtaha, the most powerful, that's me.
அதை உற்பத்தி பண்ணி அவன் சொல்லலாம் சக்திமத்தாம் ஸ்ரேஷ்ட அப்படிங்கிற பெயர். இது என்னை குறிக்குதுன்னு சொல்லலாம்.
யங் பிரம்மா வரணேந்திர ருத்ர மருதஸ்துன் வந்தி திவ்யாயிஷ்டவாய் ஆல் தி டெமிகாட்ஸ் தே ஷட் ப்ரே டு மீ.
எல்லா தேவர்களும் எனக்கு தான் பிரார்த்தனை செலுத்துறாங்க, என்ன தான் வழிபடணும்னு சொல்லி சொல்லலாம்.
But then Krishna comes and in his various forms and shows them, come on, you're just a nonsense.
ana adukku adu mari avanga nenachin irukkarpa Krishna varar avar vandu avangalukitta kaatrar hey vaappa nee vandu ora mutru unni abathamanavan nu velipaduthrar.
This Ravana was so arrogant.
Indha Ravanan romba ahankaram pidichavana irna.
And therefore Vishnu came in the form of a man, human, which he thought humans are just insignificant. I eat them for breakfast.
அதனால தான் விஷ்ணு ஒரு மனித ரூபத்துல வந்தார். ராவணனை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் ரொம்ப அற்பமானவர்கள். மனிதர்கள் அவங்க நான் காலை உணவுக்கு சாப்பிடுறவங்க, என்னால சாப்பிடப்படுபவர்கள் மனிதர்கள்
நினைச்சான். So it's very humiliating for Ravana that his whole army was overrun by a gang of monkeys.
ராவணனுக்கு அது மிகப்பெரிய ஒரு அவமானம். ஏன்னா அவனுடைய மொத்த படையும் ஒரு குரங்கு கூட்டத்தினால அழிக்கப்பட்டது.
And he himself was killed by a human.
அவனும் ஒரு மனிதனால கொல்லப்பட்டான்.
If at all he was to be, of course he didn't think he could be killed, but he might have thought it would be somewhat honorable to be killed by Indra or some great demigod, but just some human that comes out of the jungle is very humiliating for him.
அவனனச்சான் என்னை யாரும் கொல்ல முடியாது அப்படினு, அப்படியே தன்னை யாரும் கொல்லணும் அப்படினாலும் இந்திரனை போன்ற சக்தி வாய்ந்த தேவர்கள் யாராவது யாராலாவது கொல்லப்பட்டிருந்தால் அது மரியாதை உடையதாக இருந்திருக்கும். ஆனா அவனுடைய நிலை என்னன்னா, ஒரு மனிதனால கொல்லப்பட்டதனால ரொம்ப அவனை அவனுக்கு அது பெரிய அவமானமாக இருந்தது.
And Hiranyaksha was killed by the Lord in the form of a boar.
Hiranyakshan பார்த்தீங்க அப்படினா பகவான் பன்றியின் வடிவத்துல வந்து அவனை கொன்றார்.
So those who are very proud of their strength, they should know that there is a power much much greater than them.
யாரெல்லாம் தங்களுடைய சக்தியின் மேல கர்வம் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய சக்தியை காட்டிலும் பல மடங்கு அதிகமான சக்தி ஒன்று இருக்கிறது.
கமல ஜல ஜல ஜீவன டலமல, our life, however powerful we may think we are, our life is just like a drop of water on a lotus leaf which can drop down anytime.
நம்ம நம்மளை எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கூட நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படின்னா ஒரு தாமரை இலை மேல இருக்கக்கூடிய நீர் போல, அது எந்த தருணத்தை வேணாலும் கீழே விழ முடியும்.
In the Second World War, General Patton was the head of the US forces that invaded France. General Patton was his name.
இரண்டாவது உலக போர்ல படைத்தளபதியான பேட்டன் அப்படிங்கிறவர் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய படைத்தளபதி. அவர் பிரான்சுக்குள்ளார ஊடுருவினார்.
So along with the allied forces, they invaded Normandy in France.
அவங்களுக்கு கூட இருந்த துணை படைகளோட சேர்ந்து அவங்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நார்மண்டே அப்படிங்கிற ஊருக்குள்ள ஊரை ஆக்கிரமித்தார்கள்.
And with great struggle and great loss of life, they overcame the Germans on the beaches.
ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் உயிர் தாகம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கடற்கரை பக்கம் இருந்த ஜெர்மனியை கைப்பற்றினார்கள்.
And they gradually pushed the German forces back into Germany.
அவங்க படிப்படியா ஜெர்மனிய படைவீரர்களை அப்படியே நகர்த்தி நகர்த்தி ஜெர்மனிக்குள்ளார திணிச்சாங்க.
And General Patton is one of the greatest military figures of the 20th century.
20th century இருக்கக்கூடிய மிகச்சிறந்த படை தளபதிகள்ல அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறவர் மிக்க பெயர் பெற்றவராக விளங்கினார்.
Very powerful leader of soldiers.
அவர் படை வீரர்களுக்கு மத்தியில இருந்த ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு படை தளபதி.
And about 2 weeks after the defeat, the Germans had conceded defeat, he was killed in a car crash.
ஜெர்மானியர்கள் தோற்கடிக்கப்பட்டு 2 வாரம் கழிச்ச உடனேயே அவர் ஒரு கார் விபத்துல மரணம் அடைஞ்சார்.
Bombs and missiles and tanks and bullets, he survived it all, then he died in a car crash.
Bomb anugundu gundu potanga evugana veesnaanga துப்பாக்கிகளால தோட்டாக்களால தொடுத்தாங்க, அதனாலையும் கொல்லப்பட முடியாத ஒரு நபர் இங்க ஒரு கார் விபத்தினால கொல்லப்பட்டார்.
Everything is in this world is going on by the arrangement of Krishna's energy, Krishna's சக்தி, மாயா.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தியினால மாயினால செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
And she is submissive to Krishna.
அவள் கிருஷ்ணருக்கு பணிந்தவளாக செயல்படுகிறாள்.
Chayeva, she is just like a shadow, moves at the behest of the supreme powerful Krishna.
அவங்க ஒரு நிழலை போல மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த கிருஷ்ணருக்கு பின்னாடி நிழல் போல போய்கிட்டு இருக்காங்க.
All right, the next name is also a very very important name.
அடுத்த பெயரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெயர்.
It's a word which is known to everyone, almost everyone, well, a large percentage of the population in this country, but understood by very few.
இந்த பெயரானது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில நிறைய பேரால நிறைய பேருக்கு தெரிந்த பெயர். ஆனா இதுல ரொம்ப குறைவான மக்கள் தான் இந்த பெயரினுடைய அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள்.
The name is Dharma.
அந்த பெயர் என்ன அப்படின்னா தர்ம.
So dharma is difficult to understand because the term subsumes a variety of concepts.
Dharma அப்படிங்கற வார்த்தையை புரிந்து கொள்றது ரொம்ப கடினமானது, ஏனா அதுக்கு பின்னாடி நிறைய கருத்துகள் உலவின்றிருக்கு.
It means virtue.
Dharma அப்படிங்கறது ஒரு நீதிநெறியை குறிப்பிடலாம்.
Yeah, virtue and then neeti, that also it's difficult with translation because if you translate, I was going to say morality, which is in English it's different, but in Sanskrit it can be the same word, virtue and morality. There's subtle difference. Anyway, never mind, that's linguistic problems. Yeah. It means neeti. It also means
monkeys.
Yeah, they're following their dharma. It also means riti. It means neeti, virtue and morality. Also means riti, or just the way things go on.
Dharma அப்படிங்கறது நீதினு சொல்லலாம், ரீதினு சொல்லலாம், எந்த விதத்துல செயல்பாடுகள் நடைபெறணுமோ அதுன்னு அந்த விஷயமாக எடுத்து சொல்லலாம்.
It is the sustaining principle of the universe.
இதுதான் உலகத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடாகும்.
The harmonizing principle of the universe.
உலகம் மொத்தத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கொள்கையாக அது இருக்கிறது.
It is the law of the universe.
இதுதான் உலகத்தினுடைய சட்டமாகிறது.
Which is also the laws of the universe, they also are reified, which means put into put into an actual form in the form of laws of humankind.
உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே மனிதர்களுக்கு தேவையான சட்டங்கள் அப்படிங்கிற வடிவத்துல அதெல்லாமே அமைக்கப்பட்டிருக்கிறது.
That's why manu smriti is sometimes called manava dharma smriti.
அதனால தான் மனு ஸ்மிருதி அப்படிங்கறது சில நேரங்கள்ல மானவ தர்ம ஸ்மிருதின்னு சொல்லப்படுது.
Which means the laws for mankind.
அப்படினா மனிதர்களுக்கான சட்டங்கள் அப்படின்னு அர்த்தம்.
So in that way it also means that which an individual should do, should adhere to.
இதனுடைய பொருள் என்னன்னா ஒரு தனிப்பட்ட நபர் என்ன விஷயங்களை எந்த விஷயங்கள் செய்யணும், எந்த விஷயங்களை பின்பற்றணும் அப்படிங்கறதெல்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு.
The root meaning of the term is that which sustains everything.
அந்த வார்த்தையினுடைய அடிப்படை அர்த்தம் என்னன்னா எது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுன்னு அர்த்தம்.
Now one reason why many people, not only today, but even in the history of Vedic culture, find it difficult to understand this term.
அதனாலதான் இந்த இப்ப இருக்கக்கூடிய மக்கள்னு கிடையாது, வேத காலத்துல இருந்த மக்கள் கூட இந்த தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை புரிந்து கொள்றது கடினமாக உணர்ந்தார்கள்.
It's because they don't want to accept that Krishna is the sustainer of everything.
ஏன் அப்படின்னா அவங்க கிருஷ்ணர் தான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை ஏற்காமல் இருக்கிறது தான் அதற்கு காரணமாகிறது.
That they have the idea that there's some impersonal force, again shakti, which is upholding everything.
அவங்க என்ன நினைக்கறாங்கனா எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியது ஒரு அருவமான ஒரு சக்தின்னு நினைக்கறாங்க.
But actually it is Krishna.
ஆனால் உண்மையில அது கிருஷ்ணரே.
And he manifests himself through his impersonal energies.
அவர் தன்னை தன்னுடைய அருவமான சக்தியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்.
But ultimately dharma is non different from him.
ana irudila paartham appadina dharmam abingiradhu avarilirundhu verupadadhagum.
Now sometimes people say, well, how can Krishna be dharma? Maybe Ram is dharma but not Krishna. Krishna is immoral.
சில நேரங்கள்ல மக்கள் சொல்லலாம், எப்படி கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு தர்மம்னு பேர் சொல்ல முடியும், ஒருவேளை ராமருக்கு வேணா தர்மம்னு பேர் சொல்லலாம், ஏன்னா கிருஷ்ணர் சில நேரத்துல அதர்மத்தின் படி செயல்பட்டாரேம்பாங்க.
And sometimes people will blame Rama also. You see, he also banished his wife and he had Lakshman cut off the nose of Shurpanakha.
சில நேரங்கள்ல மக்கள் ராமரை கூட நிந்திக்கலாம். அவங்க சொல்லலாம், ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பி வச்சாரு, அதுக்கப்புறம் ராமர் லக்ஷ்மண் கிட்ட சொல்லி சூர்பனகையுடைய மூக்க அறுக்க சொன்னார்.
But Krishna is dharma.
ஆனால் கிருஷ்ணர் தர்மர் தான்.
If you say that he is immoral to dance with the gopis, you are wrong.
அவர் கோபியர்களோடு நடனமாடியது நீதிக்கு புறம்பானது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தவறாக சொல்கிறீர்கள் அர்த்தம்.
If you want to dance with the gopis, you are wrong.
நீங்க கோபியர்களோட நடனமாட விரும்பினீங்க அப்படினா அது தவறு.
And Krishna is dancing with the gopis, that gives meaning to the, otherwise there's no meaning to the universe.
கிருஷ்ணர் கோபியர்களோட நடனமாடுறது அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்திற்கே அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நடனம் இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாதாகிடும்.
People think, well, this universe is here, we should live in it very piously and follow dharma and then we can live very nicely.
மக்கள் நினைக்கிறாங்க நம்ம இந்த பிரபஞ்சத்துல வாழ்றோம், இங்க நம்ம தர்மத்தின் படி புண்ணியம் செய்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம அமைதியா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
But that thinking like that is adharma, because dharma means to be in harmony with Krishna.
ஆனா அப்படி நினைக்கிறது அப்படிங்கிறது அதர்மமாகும். ஏனா தர்மம் அப்படினா கிருஷ்ணரோடு இணைந்து வாழ்றதுதான், அதுதான் உண்மையான தர்மம்.
Krishna is the supreme enjoyer.
கிருஷ்ணர் தான் பரம அனுபவிப்பாளர்.
So he comes to this world and demonstrates his pastimes.
அவர் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய லீலைகளை அரங்கேற்றுகிறார்.
Without which there'd be no meaning to the universe.
அந்த லீலைகள் இல்ல அப்படினா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது.
Dharma without Krishna is impossible.
கிருஷ்ணர் இல்லாமல் தர்மம் அப்படிங்கிறது சாத்தியமில்லாததாகும்.
The whole idea of trying to understand dharma without understanding Krishna is bizarre.
கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாமல் தர்மத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கருத்தானது முற்றிலும் அபத்தமானதாகும்.
If you try to understand the sunlight without understanding the sun, it's what will you understand? It's ridiculous.
நீங்கள் சூரியனை புரிந்து கொள்ளாமல் சூரிய ஒளியை புரிந்துகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா என்னத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க? ஏதோ முட்டாள்தனமா எதையாவது புரிஞ்சுட்டு இருப்பீங்க.
So Krishna, whatever he does, that is dharma.
கிருஷ்ணர் என்னவெல்லாம் செய்றாரோ அது எல்லாமே தர்மம் தான்.
Dharma in understood that one understanding of that is the way we should act.
தர்மத்தினுடைய ஒரு பொருள் என்ன அப்படினா நம்ம எந்த விதத்துல செயல்படணுமோ அந்த விதம்னு எடுத்துக்கலாம்.
So actually it is a fact that to dance with other people's wives is adharma or immoral or wrong or improper.
உண்மையில மற்றவர்களுடைய மனைவியோட நடனமாடுறது அப்படிங்கிறது அதர்மம் தான், அநீதி தான், முரண்பாடான முறையானது கிடையாது தான்.
And that is true for everybody.
அது எல்லாருக்கும் உண்மையானது தான்.
Except Krishna.
ஆனால் கிருஷ்ணருக்கு மட்டும் அந்த விதி பொருந்தாது.
Why is there an exception?
ஏன் கிருஷ்ணர் அதுக்கு விதி விலக்காகிறார்?
Because Krishna is the one who is different to everyone else.
Enna Krishnar matra ellara kaattalum veru pattavar.
He is the sustainer and all others are sustained.
Avardan ellarayum paramarikkakudiyavar, mattravargal anaivarum paramarikkapaduvargal.
He is the enjoyer and all others are to serve his enjoyment.
அவர்தான் அனுபவிப்பாளர் மற்றவர்கள் அனைவரும் அவருடைய அனுபவத்திற்கு அவர் அனுபவிக்கிறது சேவை செய்ய வேண்டியவர்கள்.
Without Krishna's dancing with the gopis and performing his various pastimes, without him performing his dharma in this way, then we could not perform our dharma.
கிருஷ்ணர் கோபியர்களோடு நடனமாடி அவருடைய தர்மத்தை அவர் செயல்படுத்தாமல் இருந்தால் அப்படின்னா நம்மளால நம்மளுடைய தர்மத்தை செயல்படுத்த முடியாது.
Our dharma is to serve Krishna.
நம்மளுடைய தர்மம் என்ன அப்படினா கிருஷ்ணருக்கு சேவை செய்யிறது.
But unless Krishna enjoys, then how can we assist him in his enjoyment? Where is the service?
கிருஷ்ணர் தன்னை அனுபவிக்கவில்லை அப்படினா நம்ம எப்படி அவருக்கு அனுபவத்தை கொடுக்கிறதுக்கு அவர் அனுபவிக்கிறதுக்காக நம்ம எப்படி செயல்பட முடியும்? நம்ம சேவை செய்யிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு?
The envious impersonalists, they want to stop all dharma and simply merge into the absolute.
பொறாமை கொண்டுள்ள அருவவாதிகள் அவங்க சேவை பண்றதை நிறுத்திட்டு தங்களுடைய தர்மத்தை கைவிட்டு பரம்பொருளோடு ஐக்கியமாகிறதுக்கு விரும்புறாங்க.
They know they cannot come to the position of Vishnu.
அவங்களுக்கு தெரியும் தங்களால விஷ்ணுனுடைய ஸ்தானத்துக்கு வர முடியாதுங்கிறது.
But they don't want to serve him.
ஆனா அவரை சேவை பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல.
Nor do they want to suffer in this material world.
அவங்க இந்த ஜட உலகத்துல துன்பப்படுறதுக்கு விருப்பம் இல்ல.
So they propose that there is an impersonal absolute.
அதனால அவங்க என்ன முன்வைக்கறாங்க அப்படினா பரம அருவமான பரம்பொருள் ஒன்று உள்ளதுன்னு சொல்றாங்க.
In which Krishna also doesn't exist.
அந்த பரம்பொருள்ல அவங்கள பொறுத்தவரை கிருஷ்ணர் கூட கிடையாதுங்க.
Because they cannot take the position of Krishna.
அவங்களால கிருஷ்ணருடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கற காரணத்தால.
Because they do not want to submit to Krishna.
கிருஷ்ணர் கிட்ட தங்களை ஒப்படைக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லங்கற காரணத்தால.
They say in the ultimate they don't want to take the position of Krishna and they don't want to serve Krishna. There's nothing left because there's only Krishna and the jivas. So either you're Krishna, which you're not, or you're a servant of Krishna.
உங்களால கிருஷ்ணனாகவும் ஆக முடியாது, உங்களால கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு தயாரா இல்ல. அதாவது ஜீவனுக்கு இருக்கிறதே ரெண்டு நிலை தான், இருக்கிறதே ரெண்டு நிலை தான். ஒன்னு கிருஷ்ணனுடைய நிலை, இன்னொன்னு ஜீவனுடைய நிலை, சேவை பண்றது. நீங்க உங்களால கிருஷ்ணராகவும் ஆக முடியாது, சேவை பண்ற நிலையிலும் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவங்க எல்லாத்தையும் சூன்யமாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க.
Well, I can't be God. Well, Krishna can't be God also.
என்னால கடவுளாக முடியாது, சரி கிருஷ்ணனும் கடவுளா இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க.
Then make everything zero.
அது மூலமா எல்லாத்தையும் சூன்யமாக்குறது முயற்சி செய்றாங்க.
This is all adharma.
இது எல்லாமே அதர்மமாகும்.
Real dharma is not just about being good and serving your parents and performing shrad.
உண்மையான தர்மம் அப்படிங்கிறது ஏதோ நல்லா இருந்து உங்களுடைய பெற்றோர்களை சேவை பண்ணி ஸ்ரார்தம் கொடுக்கிறது, அது மட்டும் உண்மையான தர்மம் கிடையாது.
Here in the southern part of India, the highest standard of dharma was demonstrated by the Tirumangai Alva, who, anyway, you all know the story.
இங்க தென்னிந்தியாவில தர்மத்தினுடைய மிக உயர்ந்த நிலையானது திருமங்கை ஆழ்வாரால் வெளிப்படுத்தப்பட்டது. உங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரிந்திருக்கும்.
Seeing people reluctant to serve Vishnu, he forcibly engaged them in the service of Vishnu.
மக்கள் எல்லாரும் விஷ்ணுவுக்கு சேவை பண்றதுல தயக்கம் காட்டிக் கொண்டிருந்த காரணத்தினால அவர் அவங்கள பலவந்தமாக அந்த சேவையில ஈடுபடுத்தினார்.
So people, they want to make shakti and just everything is impersonal, dharma just some principle.
மக்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாம ஏதோ ஒரு சக்தியை, ஒரு அருவமான ஒன்றை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்.
But Krishna personally appears and he is dharma.
ஆனால் கிருஷ்ணர் தனிப்பட்ட ரீதியில் அவரே தோன்றுகிறார், அவர் தர்மம் ஆவார்.
Not just some principle.
அவர் ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடுங்கிறது கிடையாது.
Something we can intellectually discuss.
ஏதோ நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினால நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது கிருஷ்ணர்.
Dharma is Krishna and he comes to establish dharma in human society.
கிருஷ்ணரே தர்மம், அவர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மனித சமுதாயத்தின் மத்தியில தோன்றுகிறார்.
So he comes as Krishna, as Rama, as Narasimha.
அவர் கிருஷ்ணராக வருகிறார், ராமராக வருகிறார், நரசிம்மராக வருகிறார்.
யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானே பவதி பாரத அபியுத்தானம் ததா அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமி அஹம். When people forget that they have to act according to dharma, then dharma personally comes to set things right.
எப்ப மக்கள் தர்மத்தின்படி எப்படி செயல்படுறதுங்கிறது தெரியாமல் இருக்கிறார்களோ அப்ப தர்மமே நேரில் வந்து எப்படி தனக்கு சேவை செய்யறதுங்கிறத கற்றுக் கொடுக்கிறது.
He sustains everything directly and indirectly.
அவர் எல்லாவற்றையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாங்கியவராக இருக்கிறார்.
தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்ம இஸ் manifested in this world as in human society as the rules which are given by the Supreme Lord.
தர்மம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல முழுமுதற் கடவுளால கொடுக்கப்பட்ட சட்டங்களின் வடிவத்துல தோன்றி இருக்கிறதுன்னு சொல்லப்படுது.
So we have to act according to dharma, and in this way we will be connected with Krishna.
நம்ம தர்மத்தின்படி செயல்பட்டாக வேண்டும். இவ்விதமாக நாம கிருஷ்ணரோட தொடர்புடையவராக இருப்போம்.
And when too many people act in a manner that is not according to the rules given by Krishna, then he may come personally to set society in proper order.
Na Krishnarala kodukapatta vidhimurigalai neraiya makkal pinpatramal irundanga appadina adellavatri murayaga vadiyamaikkaradhukaga Krishna thanipatta reethila avare varugirar.
Of course, that is not very pleasing to persons who are sworn to adharma.
Ana Krishna apdi thondrum bodu adharmathirku thangalai arpanithavargalala adai poruthukolla mudiyavillai.
Srila Prabhupada often gave the example that dharma is the inherent quality.
Srila Prabhupada adikadi dharmam apdigiradhu pirikka iyalada oru thanmai apdigira udaharanathai kodupar.
For instance, if we think of sugar, the first thing we think of is sweetness.
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க சர்க்கரையை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா முதல் விஷயம் சர்க்கரையை பத்தி நமக்கு தோன்றது அதனுடைய இனிப்பு.
If we look at something and we think, oh, that's sugar, but we're not sure, then we taste it and it may be salt.
நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அப்ப நம்ம நினைக்கிறோம் இது சர்க்கரை அப்படின்னு, ஆனா அது சர்க்கரை அப்படிங்கறத நம்மளால உறுதி செய்ய முடியல அப்படின்னா அதை சுவைத்து பார்க்கிறோம் நம்ம.
So we can say that dharma of sugar is sweetness.
இதனால சர்க்கரையினுடைய தர்மமானது இனிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
The dharma of fire is heat.
நெருப்பினுடைய தர்மமானது வெப்பம்.
There is no question of fire without heat.
வெப்பம் இல்லாமல் நெருப்பு அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கே இடமில்லை.
So the dharma of every living being is to serve.
இப்படி எல்லா உயிர்வாளிகளுடைய தர்மமானது சேவை செய்யறதாக இருக்கிறது.
That means the inherent quality of every living being is to serve.
அப்படினா எல்லா உயிர்வாளிகளுடைய உள்ள இருக்கக்கூடிய விலகாத குணமானது சேவை பண்றதுங்கிறது தான்.
And the proper object of that service is Krishna.
அந்த சேவைக்குரிய பக்குவமான நபர் கிருஷ்ணரே.
So the dharma is a very very big discussion.
தர்மத்தை பற்றி விவாதிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாதமாகும்.
In modern Indian languages, the word dharma has become misused to speak of Hindu dharma, Christian dharma, and so on.
நவீனகால இந்தியாவில் தர்ம அப்படிங்கிற வார்த்தையானது ஹிந்து தர்மம் கிறிஸ்டிய தர்மம் அப்படிங்கிறதுக்காக உபயோகிக்க விதத்தில் தவறாக உபயோகிக்கப்படுகிறது.
That is a misuse of the term.
அது இந்த வார்த்தையை தவறாக உபயோகிக்கிறதாகும்.
It might be better to say Hindu matam or Christian matam or the various opinions of various groups.
அதனால இந்து மதம் கிறிஸ்தவ மதம் அப்படினு சொல்றது முறையானதாக இருக்கும்.
Because whether one is a Hindu or a Christian, by external designation everyone is by nature an eternal servant of Krishna.
ஒரு ஏன்னா ஒருத்தர் வெளிப்புற அடையாளத்தின்படி ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனா எல்லாருமே நித்தியமாக கிருஷ்ணருடைய சகாக்கள்
தான். Some people accept it and some people don't accept it, but everyone is his servant.
சில பேர் இதை ஒப்புக்கொள்றாங்க, சில பேர் இதை ஒப்புக்கொள்றதில்லை, ஆனா எல்லாருமே உண்மையில சேவகர்கள் தான்.
So real dharma means to serve Krishna.
அதனால உண்மையான தர்மம் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது தான்.
And real dharma is Krishna.
அந்த உண்மையான தர்மமும் கிருஷ்ணர் தான்.
So Krishna is also non-different from devotional service in one sense.
ஏனா கிருஷ்ணரும் அந்த பக்தி தொண்டிலிருந்து வேறுபடாதவராக இருக்கிறார்.
And for persons who are not up to the level of devotional service, they can begin by following the rules of Vedic society.
யார் பக்தி தொண்டுடைய விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்லையோ அவங்க வேத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை அனுசரித்து அதன் மூலமாக பாதையை ஆரம்பிக்கலாம்.
For which purpose varnashram dharma is required.
அதற்காக வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது.
In human society, people can follow dharma if they follow the regulated divisions of four varnas and four ashrams.
மனித சமுதாயத்துல நெறிப்படுத்தி வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்கு ஆசிரமங்களையும் நான்கு வர்ணங்களையும் ஒருத்தர் பின்பற்றும் போது அதன் மூலமாக அவங்க தர்மத்தை பின்பற்றலாம்.
This is a system for regulating human society so that it may be channeled into service of Krishna.
இது மனித சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வழிமுறையாகும். இதன் மூலமாக மக்கள் எல்லாரும் கிருஷ்ணரை நோக்கி திருப்பப்பட முடியும்.
The system of four varnas and four ashrams,
நான்கு வர்ணங்கள் மற்றும் நான்கு ஆசிரமங்களுடைய வழிமுறையானது,
is meant for all human beings to worship the Supreme Lord Vishnu.
இது எல்லா மனிதர்களும் முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை வழிபடுவதற்கானதாகும்.
And there is no other way to satisfy him for people who are not directly engaged in devotional service.
நேரடியாக பக்தி தொண்டில் ஈடுபடாத நபர்களால கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு வேற எந்த வழிமுறைகளும் கிடையாது.
So everything should be in proper order.
எல்லாமே முறையான வழியில இருந்தாக வேண்டும்.
In this material world we have accepted adharma, we have accepted not to serve Krishna.
இந்த ஜட உலகத்துல நாம அதர்மத்தை ஏற்றி இருக்கிறோம், அதாவது கிருஷ்ணருக்கு சேவை செய்யாத நிலையை ஏற்றி இருக்கிறோம்.
The system of dharma is given to channel us back into doing what we should do, which is to serve Krishna.
இந்த தர்மத்தினுடைய வழிமுறையானது நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம நம்மளை ஒழுங்காக நெறிப்படுத்தி கொண்டு போறதுக்காகத்தான்.
The last two names we discussed were Shaktimatam Shrestha and Dharma.
கடைசியாக நாம் இரண்டு பெயர்களை பற்றி விவாதித்தோம். Shaktimatha Shrestha Dharma, ரெண்டு பெயர்களை விவாதித்தோம்.
Another, these two names can be understood conjointly.
இந்த இரண்டு பெயர்களை நாம் சேர்த்தும் கூட புரிந்து கொள்ளலாம்.
Inasmuch as dharma means sustaining principle,
dharma abdina ellavatrin thangakoodiya kolpaadu nu sonnam,
and Krishna also maintains even those who are very powerful, they're actually being maintained and sustained by him.
Yarellam shakti vaindavargala irukkaangalo avanga ellarum krishnarala paramarikkapattu தாங்கப்பட்டு வருகின்றனர் அப்படிங்கிற பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம். இதனை
ஹரே கிருஷ்ணா, we'll finish there.
ஹரே கிருஷ்ணா, இப்ப நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து தொடரலாம்.